الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فيا عباد الله أوصيكم بتقوى الله فقد قال الله تعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ ربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم صدق الله العظيم وعن أبي هريرة رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم يقول الدنيا ملعونة ملعون ما فيها إلا ذكر الله تعالى وما والاه وعالما أو متعلما رواه الترمذي صدق رسول الله صلى الله عليه وسلم فليرم فلا ولهم படைத்தளித்து காக்குமரு எல்லையரு பேரருளவன் அல்லாஹுவை புகழ்கின்றேன் அல்ஹம்துலில்லாஹ் மறுபடாருந்த முழுமதியாய் மாநிலம் தனப்போர் மணிவிளக்கார் விட்டு மகத்தான பல பணிகள் புரிந்த மாணவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் செயல் அங்கீகாரங்களை தங்களுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் அடித்து நடந்து இம்மையிலும் மறுமையிலும் உயர் அந்தஸ்துக்களை அடைந்து கொண்ட உத்தம சகாபாக்கள் நல்லவர்கள் அனைவர் மேலும் அல்லாஹ்வின் சாந்தி சலாம் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவராம். இறைவனின் நிறை கட்டளை கணிபணிந்து அவனில் நான் அல்லாஹு தாலாவின் வீட்டிலே அல்லாஹுக்காக உழந்து அமர்ந்திருக்கின்றேன் என்ற உயர்ந்த நீயத்தோடு வீட்டிருக்கும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் எவற்றையெல்லாம் தங்களுடைய வாழ்க்கை எல்லா நிலைகளிலும் எடுத்து வாழுமாறு இறை கட்டளை பிறப்பித்திருக்கின்றனோ அவ்வாறான விடயங்களை தங்களுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் எடுத்து வாழுமாறும் எவற்றையெல்லாம் முற்றாக தவிழ்ந்து வாழுமாறு தடை உத்தரவு பிறப்பித்திருக்கின்றனோ அவ்வாறான விடயங்களையும் தங்களுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் இருந்து முற்றாக தீர்ந்து வாழ்ந்து கொள்ளுமாறு முதல் எனக்கும் அப்பா உங்களுக்கும் தக்குவா என்னும் நலுவதேசம் புரிந்தவனா அந்தாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய நமது கொசுபாவின் ஊடாக இஸ்லாமின் கல்வி ஒழுங்கும் நமது பிரதேச கல்வி நிலையும் என்பது தொடர்பிலும் காத்தான்குடி பள்ளிவாயல்கள் முஸ்லீம் நிறுவனங்கள் சம்மேளனத்தில் கூட்டு ஜகாத் நிதியத்தினால் இன்று ஜும்மாவின் பின்னர் கையளிக்கப்பட உள்ள இரண்டாம் கட்ட ஜகாத் வீட்டு திட்டம் தொடர்பான சில விடயங்களையும் உங்கள் துணைக்கு தரலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உலகில் மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கும் செல்வங்களில் மிக உயர்ந்த செல்வம் கல்வி செல்வமா? இச்செல்வற்றவர்கள் அனைத்தும் பெற்றவர்கள், இச்செல்வம் அற்றவர்கள் எல்லாமே அற்றவர்கள். இதனால்தான் வல்ல வல்வா இறைவா எனக்கு அருணைத்தா என்று நபியை என்னிடம் கேட்பீர்களாக என்று தன்னுடைய தூதருக்கு உத்தரவிட்டார். வல்ல நபி சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவுதான் அரிய செல்வம், அதுதான் மனித வாழ்வுக்கு மாண்பளிக்கும் என்பதால் அறிவை கேட்குமாறு அல்லாஹ் அன்னலாருக்கு பணித்தான். செகட்டி செழிக்கும் செல்வங்களிலெல்லாம் மிக உயர்ந்த செல்வ கல்வி செல்வம் பற்றி அல்லாஹுவின் அருள்மறை உலக பொதுமறை அல் குர்ஆனின் ஆரம்ப வசனம் பின்வருமாறு சொல்கிறது. பிஸ்மி ல்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இக்ரா பிஸ்மி ரப்பிகல் லதீ கலக். உம்முடைய இறைச்சனின் பெயரை கொண்டு ஓதுவீராக, வாசிப்பீராக. அவன்தான் படைப்புகள் அனைத்தையும் படைத்தான். மனிதனை அட்டை பூச்சி கொண்டு ஒட்டி கொண்டிருக்கும் இரத்த கட்டியில் இருந்து படைத்தான். நீர் ஓதுவீராக, வாசிப்பீராக. மேலும் நமது இறைச்சகன் மிக்க தங்கையானவன். அல்லது அல்லவது மலம் எழுது மூலை கொண்டு எழுத கற்றுக் கொடுத்தான். அல்லமல்லாலம் மனிதனுக்கு அவன் அறியாதவற்றை எல்லாம் அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்தான். அகிலத்தானை அறநறைப்படுத்த அல்லாஹுவால் இவ்வளவு எழுதி வைக்கப்பட்ட அருள் மறையின் ஆரம்ப வசனமே கல்வியுடன் தொடர்புடையதாய் உள்ளதை பார்க்கிறோம். மாணவனை நோக்கும் நோக்கி அல்குரான் அருள்மறை கட்டளையிடுவதை பார்க்கிறோம். கல்வியில் ஒரு மனிதன் முன்னோர் வாசிக்கும் தேடலும் ஆராய்ச்சியும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. வாசிப்பும் தேடலும் ஆராய்ச்சியும் அல்லாஹுவின் ஆசீர்வாதத்துடன் அவனின் பொருத்தத்துடன் இஸ்லாமிய வரையறை மீறாத வகையில் அமைய வேண்டும் என்பதை சூரத்துல் அலக்கின் ஆரம்ப வசனம் எங்களுக்கு எடுத்து என்பதை பார்க்கிறோம். வாசிப்பும் தேடல் ஆராய்ச்சியும் அல்லாஹுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கப்படுகின்றது. அந்த வாசித்தலின் ஆராய்ச்சியும் தேடலின் முடிவு அல்லாஹுவின் ஆசீர்வாதத்துடையதாக அமையும் என்பதை அல் குர்ஆன் மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அல்லது அல்ல மதம் எழுதுகோலை கொண்டு எழுத கற்றுக் கொடுத்தான். இவ்வசனம் கற்றலுக்கு பயன்படும் எழுதுகோல் பற்றி பேசுவதை பார்க்கிறோம். அல்லமல் இன்சாலம் மனிதன் அறியாதவற்றை எல்லாம் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் எனும் வசனம். அறியாதவருக்கு அறிந்தவர் கற்றுக் கொடுத்து அவசியம் என கூறி கற்றல் கற்பித்தலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவது பார்க்கிறோம். அல் குர்ஆனில் சூரத்தின் நகருடைய 43வது வசனம் அறியாதவர்களாக இருந்தால் நீங்கள் அறிவுள்ளவர்களிடம் தெரியாதவற்றை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அல் குர்ஆனின் மற்றொரு வசனம் பேசுவதை பார்க்கிறோம். நண்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அறியாமைக்கான நோய் நிவாரணி அறிவுள்ளவர்களிடம் கேட்பதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் அபூதாபியில் பதியப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அல் குர்ஆனின் மற்றொரு வசனம் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாக முடியுமா என்பது தொடர்பில் இருக்கின்ற பொழுது அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாகலாம். எவ்வாறு பார்வை உள்ளவனும் பார்வையற்றவனும் சமமாக முடியாது? எவ்வாறு இருளும் ஒளியும் ஒன்றிணைய முடியாது? எப்படி இருளுள்ளவனும் மறுத்தவனும் ஒன்றாக முடியாது? இவ்வாறுதான் அறிவுள்ளவனும் அறிவற்றவனும் சமமாக முடியாது என்று தனது அருள்மறையில் அல்லாஹ் சொல்லி அருள் ஞானத்தின் அவசியத்தை எமக்கு எடுத்து எழுதுவதை பார்க்கிறோம். அருமறை அல் குர்ஆனின் அல் இல்ம் அறிவு, அல் ஜிக்ர் சிந்தனை, அல் நஸ்ர் அனைத்தல், அல் அக்ல் புத்தி, அல் புர்ஹான் ஆதாரம், அல் ஹிக்மா ஞானம் எனும் அறிவுடன் தொடர்பு பட்ட பல்வேறு சூத்திரர்கள் அல் குர்ஆனிலே திரும்ப திரும்ப வருவதை பார்க்கிறோம். இல்ம் என்கின்ற சொல் அல் குர்ஆனில் 80 முறையும், அல் அல்பாப் அறிவுள்ளவன் என்கின்ற சொற்றொடர் 16 இடங்களிலும், அக்கல் என்கின்ற சொற்களத்தில் இருந்த அகலாயத்திலும், சிந்திக்க கூடாதாயினும் சொற்கள் 49 இடங்களிலும், சிக்கர் சிந்தித்தல் என்கின்ற சொல் 18 இடத்திலும், விளங்கிக் கொள்ளல் என்கின்ற சொல் 20 21
இடங்களிலும் புர்ஹான் ஆதாரம் என்று வருகின்ற சொல் ஏழு இடங்களிலும் இவ்வாறு பலமுறை அல் குர்ஆனில் அறிவுடன் தொடர்பு பெற்று இவைகளை கூறி அறிவு என்பதை நாம் தருவது அதை பெறுபவர் எம்முடன் இருக்க வேண்டும், தீனின் வரையறைக்குள் வாழ வேண்டும் என சொல்லி அறிவு வேறு மாற்றம் வேறு கிடையாது. மாற்றம் இல்லாதவும் அறிவில்லாத மாற்றமும் எவ்விதத்திலும் ஒரு மனிதனின் இன்மை நன்மை ஈடுபட்டு வழிகோலாது என்பதை அல்லாஹு தஆலா அருள்மறை அல்குர்ஆனிலூடாக எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். கல்வி நாணம் தொடர்பில் நிறையவே பேசி இருக்கிறார்கள். தலாவில் ஐந்து சரீரத்தில் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அருமை தேடுவது கட்டாயம் கருது என சொன்னார்கள். மன் தலக தரீகன் இலகுபடுத்துவதாக நபிமணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி சுகங்கள் நிறைந்த சுகத்தை இலகுவில் அடைய உலகில் அருமை தேடி புறப்படுவதும் ஒரு வழியாகும் என்று அண்ணன் நபிமணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் சொன்னார்கள், கல்விஞானத்தை பெற்றுக் கொள்ள வெளியிட்டு செல்கிறாரும் அவர் திரும்பி வரும்வரை அல்லாஹுவின் பாதையில் இருக்கிறார் என சொன்னார்கள். அருமை தேடுவது ஜிஹாதுக்கு உத்தரவு என நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்ட ஹதீஸின் ஊடாக சுட்டிக்காட்டுவதை பார்க்கிறோம். கல்வி தேடுவது என்பது புனித போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு சமமானது என இஸ்லாம் கருதுகிறது. அல்லாஹுவின் பாதையில் புனித போரில் ஈடுபட்டு கவிதானவர்கள் நேரடியாக சூழல் நுழைவார்கள். அல்லாஹுவுக்காக இந்த பூமியில் கல்வியை தேடுவர்களும் சுவனத்தின் பாதையில் இருக்கின்றார்கள் என்று நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் மொழிகள் எங்களுக்கு தெளிவுபடுத்துவதை பார்க்கிறோம். அந்தாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இத்தனை சிறப்புகள் பொறிந்த கல்வி என்பது வெறும் போதனை மாத்திரம் அமையாது. மனிதனின் உடல் உள வளர்ச்சிக்கும் உலகவியல் வாழ்க்கை விருத்திக்கும் ஆன்மீக உயர்விற்கும் உறுதுணையாக அமைய வேண்டும். இவ்வரையறைக்குள் திகழ்ந்த சமநிலை கல்வியை இஸ்லாமிய உலகை ஒரு காலத்தில் அதை மகோன்னது நிலைக்கு விட்டு சென்றது. இத்தகைய கல்வியே இன்றைய தேவையுமாக சகலகாலம் உணரப்பட்டிருக்கின்றது. ஆத்மீகம் வேறு, லௌகீகம் வேறு, மாற்றக் கல்வி வேறு, உலகக் கல்வி என்று வேறுபடுத்தி கல்வியை தேடுமாறு இஸ்லாத்தின் போதனை ஒருபோதும் கிடையாது. கல்வி தேடல் என்பது இஸ்லாத்தின் வரையறைக்கு முன்பு அமைய அறிவுறுத்தியதாக ஒவ்வொரு மனிதனுடைய கல்வி தேடலும் அது தொடர்பான கல்வி சோதனைகளும் இருக்க வேண்டும் என்பதை மேற்கொள்ள அல் குர்ஆன் வசனங்களும் அறிவுகளும் எங்களுக்கு வலியுறுத்தி நிற்பதை பார்க்கிறோம். மனிதன் கற்றிருந்த கல்வி மறைமை கல்வியாயினும் அது உலக கல்வியாயினும் எதிலும் மனிதன் சிறப்பு செலுத்துவதற்கு அவன் பெற்ற கல்வி இஸ்லாமிய வரையறைக்கு உட்பட்டதாக அதிலும் குறிப்பாக ஒழுக்க விரும்பியங்கள் நிறைந்ததாக அமைதல் வேண்டும். இதனையே இறைவனின் இறைமறை எப்படி சொல்கிறது? மற்றும் ஒரு வசனம் கல்வி தேடலை மேற்கொள்வர்களை பார்த்து சொல்கிறது. என்னை அழியுங்கள், என்னை பயப்படுங்கள், என்னை முழுமையாக பின்பற்று, என்னுடைய பேருந்துகளை ஏற்றுக் கொள்ளுங்கள். இவ்வாறு இருந்து கல்வி தேடலை நீங்கள் மேற்கொண்ட போது உங்களுக்கு கற்றுத் தருகின்ற, நீங்கள் மேற்கொள்கின்ற ஆராய்ச்சியில் வெற்றியை தருகின்ற, கல்வி தொடர்பான உடையங்களில் உங்களுக்கு நல்ல முடிவுகளை தருகின்ற பொறுப்பு என்னிடம் இருக்கிறது. என்னை பயப்பட வேண்டும் என்று பயப்படுங்கள், அல்லாஹ் கற்றுத் தருவாரு. அல் குர்ஆனின் அருள்மறை வசனம் மிக அழகாக பேசுவதை பார்க்கிறோம். அந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மனிதன் வரும் கல்விக்கு மிக அவசியம் நிறையற்றம். நிறையற்றம் ஒழுக்கத்திற்கு அடித்தளம். எவர் தான் இன்னும் நிறையற்றம் பெற்றொழுகின்றாரோ அவர் ஒழுக்க நிலையங்களில் உயர்ந்து விளங்குவார். எவரிடம் ஒழுக்கம் என்னும் உயர் பண்பில்லையோ அவர் மூலமாக கட்டிருந்தாலும் அவர் பெற்ற கல்வியால் அவருக்கும் பயனில்லை, அவர் சார்ந்த சமூகத்திற்கும் பயனில்லை. ஒழுக்கமின்றி பெறப்படும் கல்வியையும் பயன்பரா பிரயோஜனமற்ற கல்வியையும் இஸ்லாம் மறுக்கின்றது. அண்ணன் நடுமணி அவர்கள் பின்வருமாறு அடிக்கடி பிரார்த்திப்பார்கள். அல்லாஹும் இறைவா பயனளிக்கும் கல்வியை உன்னிடத்தில் கேட்கிறேன் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக பிரார்த்திப்பவர்களாக இருந்தார்கள். பிரயோஜனமிக்க கல்விதான். நாளை இந்த உலகத்திற்கு நாங்கள் விழுந்ததன் பின்னர் எங்கள் மன்னர்களுக்கு நிறைய நன்மைகளை பாக்கியங்களை சேர்த்துத் தரும் என்பது நபிகளாரின் மற்றொரு எங்களுக்கு உணர்த்துகின்ற பாடமாக இருக்கிறது. மறுமையில் நமக்கு பயன் சேர்க்கும் கல்வியாக நாம் கற்றுகின்ற கல்வியும் கற்றுக் கொடுக்கும் கல்வியும் அமைய வேண்டும் என்பதில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டி இருக்கிறது. அந்த கல்வி ஒழுக்கம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். ஒழுக்க விழுமியங்கள் இல்லாததால் சமூகத்தால் மதிப்பு நன்றி ஒழுக்கப்பட்டவர்களாக கல்வி செல்வங்கள் கொடுக்கப்பட்டவர்கள் இருப்பதை காண்கிறோம். ஒழுக்கம் இல்லாமல் பெறப்படும் கல்வி ஒன்றுக்கும் உதவாது என்பது இதன் மூலம் எங்களுக்கு நன்றாக புலப்படுகின்றது. தமிழ் செல்லல்லாமல் அழைவு செல்லவர்கள் எழுத வாசிக்க தெரியாத நலி என்றாலும் ஒழுக்கம் நிறையவே இருந்தது. மனித பண்புகள் நிறைந்த வாழ்க்கை முறை இருந்தது. இதனால் அல்லாஹ் அவர்களுக்கு அறிவை வழங்கினார். அறிஞர்களுக்கெல்லாம் அறிவு புகட்டும் ஆசானாக்கிறார். பல்கலைக்கழகங்களில் பாடம் பறிக்காமல் பல்கலையும் பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு வழங்கினார். நபிகளாரின் பாசறையில் வளர்ந்த சகாபாக்களும் அவர்கள் வழியில் வந்தவர்களும் இஸ்லாமிய பின்னணியுடன் கூடிய கல்வி தேடலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பதை அவர்களின் வரலாறுகள் நமக்கு சொல்லும் செய்திகளாம். விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை அறிமுகம் செய்து அதனால் உபயோகமடையும் இந்த உலகம் இக்கண்டுபிடிப்புகளின் சொந்தக்காரர்களான இஸ்லாமியர்களை அறிமுகம் செய்ய மறந்துவிட்டது. எமது முன்னோர்கள் எல்லா துறைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தார். மாற்றம் வேறு கல்வி வேறு என்று பிரிக்கவில்லை. அல்லாஹ்வின் உதவியுடன் கல்வி துறையில் சாதனைகள் படைத்தார்கள். விஞ்ஞானம் உடலியல் சர்வதேச சட்டம் அனைத்தையும் மாற்றம் கூறிய கட்டளைகளாக நோக்கினர். விஞ்ஞானம் தொடர்பான நூலை கூட அல்லாஹுவின் பெயர் கூறி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று கூறி ஆரம்பித்தார்கள். இதன் விளைவும் பெரும் தத்துவ ஞானிகளாக சட்ட மேதைகளாக அவர்கள் உருவாக்கப்பட்டார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு வைத்தியர், பிரபல கவிஞர், ஒரு ஃபக்கீஹ். இமாம் இப்னு ருஷ்த் தத்துவ ஞானி, ஒரு சட்ட அறிஞர். இமாம் தபரி வரலாற்று ஆய்வாளர் மாத்திரமல்ல, ஒரு தப்சீர் கலை அறிஞர். அவரது முகத்தில் முகமது ஹசன் ஷைபானி நாடு முழு பகுதிக்கும் இடையிலான தொடர்புகள் எப்படி அமைய வேண்டும் என்று இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் பற்றி மிக தெளிவான ஆராய்ச்சிகளை எங்களுக்கு தந்திருக்கிறார். இவர் சீனா வைத்தியத்தின் தந்தை என்று வாயார பொருள்கின்ற அந்த இவர் சீனா 8 வயதில் குர்ஆனை மனனம் செய்தார். 12 வயதில் வைத்திய சிறையில் பட்டம் பெற்றார். அவரின் கல்வி தொடலின் பின்னணியை பாருங்கள். அருள்மறை அல் குர்ஆனை நெஞ்சில் சுமந்தவராக தன்னுடைய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு இன்று இந்த வரலாறு நடுவிலும் வைத்திய துறையில் பேசப்படுகின்ற மிகப்பெரிய அறிஞராக அவர் திகழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். சமகால அறிஞர் சர்ரூலும் நட்ஜார், அவர் ஒரு வைத்தியர், ஒரு விஞ்ஞானி, அவர் அல் குர்ஆனியல் தொடர்பான ஒரு ஆய்வாளர். அல் அர்து பில் குர்ஆன், அஸ் ஸமாஉ பில் குர்ஆன் என்கின்ற வானம் பூமி தொடர்பான மிகப்பெரிய ஆராய்ச்சிகளின் சொந்தக்காரர். இன்று மத்திய நகரில் பேசப்படுகின்ற சர்ரூலும் நட்ஜார் என்கின்ற அறிஞர் அல் குர்ஆனோடு தொடர்பாடி பின்னணியிலே தன்னுடைய ஆராய்ச்சிகளை மேற்கொள்கிறார். எமது முன்னோர்களின் கல்வி இப்படித்தான் இருந்தது. மதம் சார்ந்ததாக இருந்தது. மார்க்கம் வரை கல்வி அறிஞர் என்றவர்கள் பிரிக்கவில்லை. அவர்களின் கல்வி தேடல் இஸ்லாமிய பின்னணிகளோடு இருந்தது. ஆனால் அண்மை காலமாக மதம் சார்பற்ற மார்க்கத்தை உயராக்கி கல்வியை உயராக்கி கல்வி தொடரில் மேற்கொண்டதனால் இன்று முஸ்லீம்கள் என்கின்ற பெயரில் ஆசியாவில் வளம் வருகின்ற சல்மா ருஷ்டி, சல்மா நக்ரி என்கின்ற மிகப்பெரிய இலக்கியவாதிகள் எல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக பேசுகின்ற அறிஞர்களாக இன்று வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பெயர் முஸ்லீமாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் இஸ்லாமிய பின்னணியோடு தங்கள் கல்வியை தொடரவில்லை. இன்று எங்களுடைய மார்க்கத்திற்கு தலைவர் கொடுப்பவர்களாக உருவாகி இருக்கிறார். அதே போன்றுதான் எகிப்தை சேர்ந்த அஹ்மத் அமீன், சாஹா ஹுசைன் என்கின்ற மிகப்பெரிய அரபு இலக்கியவாதிகள் இஸ்லாத்தை விமர்சிக்கின்ற அளவுக்கு அவர்கள் உருவாக்கம் பெற்றிருக்கிறார்கள். இவர்களின் கல்வி சூழல் பின்னணி இஸ்லாமிய வரையறைக்கு உட்பட்டதாக அமையவில்லை. கல்வியை ஓராக்கி, பக்கத்தை ஓராக்கி, நவீனத்துவத்தின் பெயர்கள் நேரத்தை கலாச்சாரத்தை உருவாக்கி கல்வி தேடலை மேற்கொண்டதனால் இன்று இஸ்லாமிய வரலாற்றிலே இவர்கள் தொடர்பாக மிகவும் கவனமாக இருக்குமாறு எச்சரிக்கை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவேதான் எமது கல்வி தேடல், எமது கல்வி போதனை மனம் சார்ந்ததாக இருக்க வேண்டும். அதே அல்லாஹ்வின் பொருத்தத்துடன், அவனது அருளுடன், அவனுடைய ஆசீர்வாதத்துடன் இருக்க வேண்டும். அப்போதுதான் எமது எதிர்கால கல்வி, எதிர்கால கல்வி எழுச்சி வரலாற்று நடுவிலிருக்கப்படும். அந்த இஸ்லாமிய அறிஞர்கள் ஷரியாவில் கவனம் செலுத்தினார். அந்த கவனம் செலுத்தல்களோடும் தான் பெற்ற கல்வியை தான் சார்ந்த சமூகத்திற்கு வழங்கினார்கள். அதுதான் இன்று வரையை தலைவற்று நமக்கதாக இருப்பதை பார்க்கிறோம். அவர்கள் மருத்துவம், கணிதவியல், இரசாயனம், பூதிகவியல், வானவியல், புவியியல், தத்துவம் கொண்ட துறைகளில் எல்லாம் சாதனை படைத்தார். அவர்கள்தான் இப்னு ராஜி, குவாரிஸ்மி, இப்னு நபி, இப்னு சீனா, ஜாபிர் பின் ஹய்யான் என்கின்ற சாதனை படைத்த சாதனையாளர்களின் பற்றி இருந்து கொண்டே இருக்கிறது. அந்தாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவைகள் எல்லாம் இஸ்லாம் கல்வி தேடல் தொடர்பாக எங்களுக்கு முன்வைக்கின்ற ஒழுங்குகளாக இருக்கிறது. இந்த நிலையில் தான் நமது பிறவேற்ற கல்வி இணைப்பதாக சற்று மேற்கொண்ட விடயங்களோடு உரத்தி பார்க்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நிலையில் அன்றைய 1900 என்கின்ற நமது கல்வி வளர்ச்சியின் கல்வி ஆரம்பத்தில் அந்த வரலாற்றை நாங்கள் எடுத்து நோக்குகின்ற பொழுதும் எங்கள் ஊரில் எங்கள் பிரதேசத்தின் கல்வி விடுப்புகள் எவ்வாறு இருந்தது என்பதை மிக தெளிவாக எங்களால் தெரிந்து கொள்ள முடிகிறது. அன்றைய காலத்திலே வாழ்ந்த எங்கள் முன்னோர்கள் மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். எங்கள் பிள்ளைகள் இஸ்லாமிய விழுவியங்களோடு வாழ பழகிக்கப்பட வேண்டும் என்பதில் மிகவும் உறுதியாக இருந்தார். கல்வியாக இருந்தாலும் என்ன விடயங்களாக இருந்தாலும் இஸ்லாமிய வரையறைக்குள்ளதை பேணப்பட வேண்டும் என்பதில் மிகவும் கவனமாக இருந்தார். அன்று எங்கள் பிரதேசங்களில் கிறிஸ்தவ மிஷனரிகள் தான் பாடசாலைகளாக இருந்தது. இந்த பாடசாலைகளுக்கு செல்கின்ற எங்கள் எதிர்காலத்தில் காரணத்தினால் அவர்களின் பாட போதனை மொழி ஆங்கில மொழியாக இருப்பதால் ஆங்கில கல்வியை கற்க வேண்டும் என்கின்ற ஒரு வலியுறுத்தல், ஒரு அறிவுறுத்தல் அங்கே இருந்தது. ஆனால் எங்கள் முன்னோர்கள், எங்கள் பெற்றோர்கள் ஆங்கில கல்வி என்பதை விட நாங்கள் பெற்றிருக்கின்ற ஆக்கம் முக்கியம், நாங்கள் சுமந்திருக்கின்ற நீர் முக்கியம். எனவே கல்வியின் பெயரால், ஆங்கிலத்தின் பெயரால் எங்கள் பிள்ளைகளின் தீன் பறிக்கப்படக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருந்தார். ஆங்கில கல்வியின் ஊடாகவும் கிறிஸ்தவ விசாரணைகள் ஊடாகவும் எங்கள் பிள்ளைகள் மாற்றப்படலாம் என்று அஞ்சியதினால் அன்றிருந்த உலமாக்கள், மாற்ற பெரியார்கள் ஆங்கிலம் கற்கக்கூடாது என்கின்ற ஒரு போதனையை மேற்கொண்டார்கள். ஏனென்றால் அன்றைய சூழலில் கட்டாயம் பேசப்பட வேண்டிய ஒரு விடயமாக அது இருந்தது. அந்த வரையறை எங்கள் பிள்ளைகள் மாற்ற தொழிலை மூடக்கூடாத வகையில் கல்வி கற்பதாக இருந்தால் கிறிஸ்தவ விசாரணைகளை நோக்கி பாடசாலைகளுக்கு செல்லலாம் என்கின்ற ஒரு ஒழுங்குமுறை அன்று இருந்தது. பாருங்கள், கல்வியாக இருந்தாலும் அதை எங்கள் பிள்ளைகளின் ஒழுக்க வழியங்களும் நாங்கள் பெற்றிருக்கின்ற தீனுல் இஸ்லாம் என்கின்ற விடயமும் தான் எங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் என்கின்ற விடயத்தில் எங்கள் நூலாதாயினர் பெற்றோர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை காத்தான்குடியின் கல்வி வரலாறு பேசிக் கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நிலையில்தான் 1911 ஆண்டு காத்தான்குடி 5 திருச்சியில் முதல் முஸ்லீம் குடியேற்றம் நடந்த மஸ்ஜிதுல் ஹுதா சின்ன பள்ளிவாயிலுக்கு அருகாமையில் 5 திருச்சி பாடசாலை என்கின்ற முதலாவது எங்கள் ஊருக்கான பாடசாலை உருவாக்கப்படுகிறது. இப்பொழுதும் அது அல்கரா மகாவித்யாலயமாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. நமது காத்தான்குடி தேசிய பாடசாலை 1930 தற்போது மெயின்லி அமைந்திருக்கின்ற மீனாபாலிக்காக அமைந்திருக்கின்ற அந்த இடத்தில் தொடங்கப்பட்டு 1952 தற்போது இருக்கின்ற இடத்துக்கு அது மாற்றம் பெற்றிருக்கிறது. அப்போதைய கல்வி அமைச்சராக இருந்த CWW கண்ணன்ரா அவர்கள் இந்த நாட்டில் 56 மத்திய மகாவித்யாலயங்களை உருவாக்கினார். அதில் இந்த நாட்டு முஸ்லீம்களுக்காக உருவாக்கப்பட்ட மத்திய மகாவித்யாலயங்கள் இறங்கினார். அதை ஒன்று எங்கள் ஊருடைய தேசிய பாடசாலை, அடுத்து எருக்கிலங்குட்டியில் அமைந்திருக்கின்ற மத்திய கல்லூரி. இது இரண்டும் தான் இந்த நாட்டு முஸ்லீம்களுக்காக அந்த காலத்தில் இருந்த கல்வி அமைச்சினால் உருவாக்கி கொடுக்கப்பட்ட சாலை எங்கள் தேசிய பாடசாலை. அப்போதே ஆண் பெண் கலப்பும் மாற்ற விடயங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஊராக அமையலாம் என்று, ஏதோ ஒரு வகையில் பிரச்சனையாக உருவாகலாம் என்று நினைத்தவர்கள் அன்று பெண் பாடசாலை ஒன்றை 1928 ஆண்டு இப்பொழுது மீனக்கமலை மகாவித்யாலயமாக இயங்குகின்ற அந்த பாடசாலை உருவாக்கி ஆண்கள் வேறு பெண்கள் வேறாக கல்வி கற்றுகின்ற மரபை அன்றே இந்த ஊரிலே உருவாக்கி வைத்திருக்கிறார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று 35 மேற்பட்ட பாடசாலைகளை சுமார் நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதே அளவிலான 3 பாடசாலைகள் எங்கள் ஊரில் இருக்கிறது. தனியார் கல்வி நிறுவனங்கள் நிறைந்து காணப்படுகின்றது. கலாநிதிகள், வைத்தியர்கள், கண்ணியமிக்க உலமாக்கள், சட்டத்தரணிகள், பொறியியலாளர்கள், அறிவர்கள், ஆசிரியர்கள் என்று கல்வி தொடர்பாக நாங்கள் பெற்றிருக்கின்ற வளத்தின் பட்டியல் நின்று கொண்டே செல்கிறது. இன்று நாம் இதனுடன் மேலாக தனியான ஒரு கல்வி வளையத்தை பெற்றிருக்கிறோம். மட்டக்கிழக்கு மத்திய கல்வி வளையம் என்கின்ற பெயரினால் இலங்கை தேசிய மட்டத்தில் கல்வி ரீதியான இடத்தில் முதலிடத்தில் இந்த மட்டம் இருப்பதாக, இந்த கல்வி வளையம் இருப்பதாக தரவுகள் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. கல்வி தொடர்பான வளங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இருந்தாலும் சில கட்டப்பாடு செய்திகளையும் பேசித்தான் ஆக வேண்டும். இன்னும் சில அடைவுகளை நாங்கள் அடைய வேண்டிய தேவை இருக்கிறது. குறிப்பாக மாணவர் ஒழுக்கம் என்பது இன்று கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. கல்வி தேடலும் கல்வி போதனையும் ஏதோ தானோ என்கின்ற நிலைக்கு வந்திருக்கிறது. மனம் சார்ந்த கல்வி போதனையும் தேடலும் இன்று குறைந்துவிட்டது. அவ்வாறு என்றால் மாற்ற விளிமியர்களோடு இணைந்த இஸ்லாமிய வரையறை பணிய கல்வி போதனையும் தேடலும் விஞ்ஞானத்தினூடாக அல்லாஹ்வின் சக்தியை விளங்கப்படுத்த நாங்கள் மறந்துவிட்டோம், விளங்க மறந்திருக்கிறோம். ஏனென்றால் எங்கள் ஊர் முழு முஸ்லீம்கள் வாழ்கின்ற ஊர் என்று சொல்கிறோம், இஸ்லாம் மதங்கமல் என்று பேசுகிறோம். உண்மைதான், எங்கள் பாடசாலைகள் 100% முஸ்லீம் ஆசிரியர்களாலும் மாணவர்களாலும் சூழப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் எங்கள் கல்வி சோதனை குறிப்பாக விஞ்ஞான பாடம் என்கின்ற இந்த விடயத்தை விளங்கப்படுத்துகின்ற ஒரு ஆசிரியர், உதாரணத்திற்கு மழை பொழிதல் என்கின்ற விடயத்தை விளங்கப்படுகின்ற பொழுதும், நீர் ஆவியாகி அவைகள் உயிர்களாகி மழை பொழிகின்றது என்று விளக்கம் சொல்கிறார். ஆனால் எங்களுக்கு அங்கே முடியும், இதற்கெல்லாம் அப்பால் எங்களை படைத்த அல்லாஹ் இருக்கிறான், அவருடைய ஏற்பாடு என்ன, அந்த உலகை எவ்வாறு ஏற்றிக் கொண்டிருக்கிறான் என்கின்ற தத்துவத்தை விளங்கப்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் அந்த வாழ்க்கை பெற்றிருக்கிறோம், அந்த வசதியோடு இருக்கிறோம். எங்கள் ஒவ்வொரு உள்ளடக்குகளும் எங்களுடைய செயற்பாடுகள் அத்தனையும் இஸ்லாமிய வரையறைக்குள் அமைந்ததாக அமைத்துக் கொள்ள வேண்டிய தேவை எங்களிடம் இருக்கிறது. எல்லா விடயங்களையும் நாங்கள் வைத்துக் கொண்டும் தலைக்கு மேல அல்லம் மக்களின் பின்னால் பேசிக் கொண்டிருப்பதால் எந்த அர்த்தமும் கிடையாது. எனவே நான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மதம் சார்ந்த, இஸ்லாம் சார்ந்த, இஸ்லாமிய பின்னணியோடு கூடிய இஸ்லாமிய ஒழுக்க விழுமியங்கள் நிறைந்த விடயங்களுக்கு கல்வி தேடலிலும் கல்வி போதனையிலும் முன்னுரிமை கொடுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. இன்று எங்கள் ஆண்மாணவர்கள் தொழிற்கல்வியை நோக்கி படையெடுத்துக் கொண்டிருக்கிறார். பாடசாலைகளில் பெண் ஆசிரியர்களின் வீதம் அதிகரித்து வருகிறது, ஆண் ஆசிரியர்கள் கட்டுப்பாடாக இருக்கிறது. ஒரு ஆண் ஆண்கள் நிறைந்த ஒரு பாடசாலையை பெண்கள் நிறைந்திருக்கின்ற அந்த கட்டுப்பாடு அந்த பாடசாலையை உள்ளடக்க முடியும். அதற்காக பெண்கள் ஆசிரியர்களாக வரக்கூடாது என்று சொல்ல வரவில்லை, அதற்காக பெண்கள் கல்வியில் முன்னேறக்கூடாது என்று சொல்ல வரவில்லை. ஆசிரியர் தொழிலை ஒதுக்கிவிட்டு தொழிற்கல்வியை எங்கள் மாணவர் சமுதாயம் படையெடுக்க தொடங்கியனால் பல்வேறுபட்ட இடைவெளிகள் எங்கள் நலத்திட்டங்களில் ஏற்பட்டு வருகின்றன. எங்களுக்கு துறை சார்ந்த ஆசிரியர்கள் தேவைப்படுகிறார். கணிதம், விஞ்ஞானம், உயிரியல் போன்ற பாடங்களை கற்பிப்பதற்கான ஆசிரியர்கள் இன்றி ஓய்வெடுக்க தொடங்கி இருக்கிறார்கள். இவர்களின் இடைவெளியை நிரப்புவது யார்? எங்கள் பெண் மனைவி மாதத்தில் பிரசவம் மாற்றுகின்ற ஒரு பெண் மகப்பேற்று நிபுணர் எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இடைவெளியை நிரப்புகின்ற பெண் வைத்தியர் யார்? எங்கள் ஊரை ஆற்றுகின்ற அரச நிர்வாகம் செய்கின்ற எங்களுக்கான பிரதேச செயலாளர்கள் இப்பொழுதுதான் உருவாகி வருகிறார். இன்னும் அந்த இடத்தை அலங்கரிக்க தொடங்கவில்லை. அரச நிர்வாகங்களை பொருட்படுத்தி செய்கின்ற எங்கள் பிரதேசத்தை சேர்ந்த சகோதரர்கள் எங்களுக்கு தேவை. எதிர்கால சவால்களை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இப்பொழுது எங்களுக்கு முன்னால் வந்திருக்கின்ற பல்வேறுபட்ட சவால்களை முகம் கொடுக்க வேண்டுமாக இருந்தால் அந்த இடங்களில் தரம் வாய்ந்த தகுதியான அறிஞர் பெருமக்கள் அந்த இடங்களுக்கு தேவை. அவர்களை உருவாக்க வேண்டிய போக்கும் இந்த ஊரின் மிகப்பெரிய பிள்ளைகள் குழந்தை செல்வம் பெற்றிருக்கின்ற பெற்றோர்கள் இருக்கிறது. அவை சார்ந்த விடயங்களை கவனத்திற்கடுத்து செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது. துறை சார்ந்த ஆசிரியர்கள் இல்லாத காட்டுப்போக்கை கருத்திக் கொண்டும் வயது வந்த பெண் பிள்ளைகள் மாலை நேரங்களில் மக்களை ஏறிக்கொண்டு யாராவது பக்கத்தில் உள்ள பிரதேசங்களுக்கு சென்று கல்வியை தேட போகிறோம் என்கின்ற பெயரினால் பல்வேறுபட்ட கலாச்சார செய்திகள் அடைந்து கொண்டிருந்தது. எங்கள் காடுகளில் தினமும் அந்த செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இன்று அவைகளை தட்டி கேட்பது யார் என்ற நிலை உருவாகி இருக்கிறது. ஏனென்றால் எடுத்ததற்கெல்லாம் மனித உரிமை என்று செல்கிறார், எடுத்ததற்கெல்லாம் பொறுப்பிலையும் செல்கிறார்கள், எடுத்ததற்கெல்லாம் நீதிமன்ற பணிகளில் செல்கிறார்கள். ஏன்? ஒரு ஆசிரியர் பிள்ளையை தண்டித்து விட்டாராம், ஒரு பிள்ளை விட்ட குறையை ஒரு ஆசிரியர் கண்டித்து விட்டாராம், அவரை நீதிமன்றத்தில் ஏற்றுகிறார்களாம். இல்லை, மிகப்பெரிய தவறு செய்கிறீர்கள், சமூகத்தின் கல்வியில் குறிதாண்டுகிறீர்கள். நீங்கள் உங்கள் பிள்ளையை எதிர்கால நல்ல சந்ததிகளாக உருவாக்க
சென்றாலும் சரி, என்ன விடையில் ஈடுபட்டாலும் சரி, எங்கு போனாலும் பரவாயில்லை, எங்களுக்கு இந்த தேவை இல்லை, போலீஸ் நிலையில் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீதிமன்ற படிகளில் ஏற வேண்டிய அவசியம் இல்லை, மனித உரிமைகளுக்கு முன்னால் கைகட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, எந்த பிள்ளைக்கு கேடுபட்டாலும் பரவாயில்லை என்கின்ற மனோநிலை அண்மை காலமாக எங்கள் நிறுவனங்களில் உருவாகி வருகிறது என்கின்ற கட்டப்பாடு தேவையை எல்லோரும் மேற்கொண்டாக வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எது எதுவாக இருந்தாலும் எங்கள் பிள்ளைகள் அல்லாஹ் தந்த மிகப்பெரிய நிறுவனம், அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. அதற்கு உங்களால் முடிந்தாலும் ஒத்துழைப்பு செய்யுங்கள். இன்று எங்கள் ஊர்களின் நிலைமைகள் கடலாகிக் கொண்டிருக்கின்றன. மாணவ சமுதாயம் நவீன தொலைத்தொடர்பு சாதனங்களின் சாதனையினால் படிப்பில் ஆர்வமற்றவர்களாக இருக்கிறார்கள். இளம் வயது திருமணங்கள் அதிகரித்து செல்கின்றன. அறிவர்கள் ஆசிரியர்களை மதிக்காதவர்களை உருவாகி வருகிறது. பாடசாலைகள் கலவரங்கள் மூழ்கின்றன. ஆசிரிய அறிவர்களை நையாண்டி பண்ணுகின்ற, கேலி பண்ணுகின்ற மோசமான இசைகளை பாடசாலை மொத்த நிகழ்ச்சிகளில் அரங்கேற்றுகின்ற மிக பயங்கரமான நிகழ்வுகள் எல்லாம் அன்றைய காலமாக அரங்கேறி வருகிறது. போலை பத்து பாவனை எங்கள் மாணவ சமுதாயத்தை ஆட்சி படைத்துக் கொண்டிருக்கிறது. அண்மையில் எங்கள் ஊரில் நடைபெற்ற ஒரு வாகன விபத்தில் சிறிய மூன்று மாணவர்கள் போலை வசதி காரணமாக அந்த அவர்களுடைய வைத்திய அறிக்கை மறு போலையில் அவர்கள் இருந்ததாக அறிக்கைகள் சொல்கின்றன. சிவில் நிர்வாகத்தை நடத்துகின்ற பொதுசாலை மையாண்டி பண்ணி ஹெல்மெட் தனியாமல் சட்டத்திட்டங்களை மீறி மூன்று சகோதரர்கள் ஒரு மோட்டார் சைக்கிளில் ஏறிக்கொண்டு இந்த மேன்வீதியில் போனி வந்து கடைசியில் விபத்திலே சிக்கி வைத்தியத்தில் இருந்த சம்பவங்கள் எல்லாம் அவர்களுக்கு தெரியும். அதன் வைத்திய அறிக்கைகள் அவர்கள் மது போதையில் இருந்ததாக வைத்திய அறிக்கை சொல்கிறது. அண்மையில் எங்கள் முஸ்லீம் சகோதரர் போலீஸ் நிலையத்தை சேர்ந்த ஒருவர் சொன்னார், ஒரு மாணவர் நள்ளிரவு தாண்டி எந்தவிதமான மோட்டார் பைசைக்கிள்களில் ஹெல்மெட் அதற்கான இளைச்சல் இல்லாமல் வந்தபொழுதும் மொபைலிலே அதாவது ரோந்து பணியில் ஏற்பட்ட இயலால் அவர் கைது செய்யப்படுகிறார். சிங்கள போலீஸ் சகோதரர்கள் அவரை உடனடியாக போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். நாம் உடனடியாக தடுத்து நிறுத்தி அந்த மாணவருடைய தந்தையுடைய தொலைபேசி இலக்கத்தை வாங்கி அந்த தந்தைக்கு அந்த இடத்திலே இருந்த அரசு அவரை உடனடியாக அந்த இடத்துக்கு வரவழைக்கிறேன். அவர் வந்து ஆச்சரியப்படுகிறார். வீட்டுக்குள் தூங்கிக் கொண்டிருந்தவன் இந்த நள்ளிரவு எவ்வாறு இந்த நடுநீதிக்கு வந்தார். அவர் சொல்கின்ற செய்தி எங்களுக்கு தெரியாமல் வீட்டை விட்டு இவர் வெளியே வந்திருக்கிறார் என்று சொல்லி போலீசாரிடம் மன்னிப்பு கேட்டு தன்னுடைய மகனை வீட்டுக்கு அழைத்து சென்ற செய்தி போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றுகின்ற ஒரு முஸ்லீம் சகோதரர் எங்களுக்கு சொன்னார். இதுதான் இந்த ஊரின் நிலைமை. கல்வி சூழ்நிலை கல்வியை தருகிறோம் என்று பாட முற்கல்களில் ஈடுபடுகிறோம் என்று குழுக்களாக சேர்ந்து கொண்டு நள்ளிரவு தாண்டியும் வீதிகளை வளம் வருகிறார். எனவே நான் கல்வி தேட வேண்டும், அதற்காக இஸ்லாம் வரையறை உயரக்கூடாது, இஸ்லாத்தின் வரையறைக்குள் இருக்க வேண்டும். குறிப்பாக ஒரு விடயத்தை மாத்திரம் சொல்லி மற்ற விடயத்திற்கு வரலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எதிர்வருகின்ற நாலாம் திகதி கல்வி திருத்தராக சாதக பரீட்சை ஆரம்பமாக போகிறது. கடல் திறனான ஏற்பாடுகள் மாணவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஈடுபடுங்கள், கல்வியை தேடுங்கள், நல்ல மருத்துவர்களை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் பரீட்சை முடிந்ததன் பின்னால் பரீட்சை முடிகின்ற அந்த அதே நேரத்திற்கு நீங்கள் இந்த ஊரை வளம் பாருங்கள். ஊரில் பரீட்சை நடைபெற்ற பாடசாலைகளுக்கு முன்னால் எங்கள் மாணவ சமூகம் மையடித்து செல்கிறார். ஒருவருக்கொருவர் நீல மையடித்து வீதியால் வருகின்ற அந்நிய சகோதரர்கள் என்று பார்க்காமல் வீதியால் வருகின்ற பெண்களின் மரியாதை அத்தனையும் ஈடையாக்கப்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் படிப்புக்கு முடிப்பு கட்சி கட்டிவிட்டார்களா, பாடசாலைகளுக்கு பெரியாவிடை கொடுக்கிறார்களா? யார் இந்த கலாச்சாரத்தை உருவாக்கி வைத்தது? பரீட்சை எழுதிவிட்டு இரண்டு ரகா சொல்லிவிட்டு அல்லாஹ்விடம் ஏகரம் ஏந்தி என்னுடைய பரீட்சையின் முடிவை எனக்கு சாதகமாக்கி தர வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டிய மாணவ சமுதாயம் நியமை அளித்துச் செல்கிறார்கள். வீதிகளில் சென்ற வருடம் மழை பெய்கிறது, அதை பாராமல் வீதி நடுக்க மையடித்து சென்றார்கள். கண்ணால் கண்டோம் இந்த காட்சிகளை. அந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதுவெல்லாம் எங்கள் மாற்றம் எங்களுக்கு போதிக்கின்ற போதனைகள் கிடையாது. மிகவும் கவனமாக இருங்கள். பெற்றோர்கள் வரலாற்றுங்கள் இஸ்லாமிய வரையர்கள் கல்வியை பெறுவதற்கான ஏற்பாடுகளை அவர்களுக்கு செய்து கொடுங்கள். ஒழுக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள், மாற்றத்திற்கு முன்னுரிமை கொடுங்கள். கற்றலும் கற்பித்தலும் இஸ்லாமிய வரையறைக்குள் இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்துங்கள். பெற்றோர்களை தங்கள் பிள்ளைகள் விடயத்தில் அவர்களை நிறைப்படுத்துங்கள். அதிபர் ஆசிரியர்களுக்கு உதவியாக இருங்கள். துறை சார்ந்த கல்வியாளர்களை உருவாக்குவோம். எங்கள் ஊரில் ஏற்பட்டிருக்கும் இடைவெளிகளை நிரப்புவோம். நமது ஊரில் அர்ப்பணிப்புடன் கல்விக்காக பாடுபடுகின்ற நிறைய ஸ்தாபனங்கள் இருக்கிறது. சம்மேளன கல்வி சபை, அதே போன்று எங்கள் ஊரில் தனியார் கல்வி நிறுவனங்கள் மிக அழகாக உதவி மனப்பான் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பொருளாதாரம் படைத்த செல்வந்தர்கள் சதக்கத்தும் ஜாரியாக என்கின்ற அடிப்படையில் அழகு ஒழுக்காக ஒழுக்கம் பண்பாடு என்கின்ற விடயங்களை எங்கள் ஊரில் கோரி நல்ல கல்வியாளர்களை உருவாக்குவதற்காக வண்டி உங்களால் முடிந்த அளவு சதக்கத்தும் ஜாரியா என்கின்ற அடிப்படையில் உதவி செய்யுங்கள். ஏழை மாணவர்கள் திறமை சாலிகளாக இருந்தாலும் வறுமையினால் வெளிநாடுகளுக்கு செல்கிறார்கள், இடை நடுவில் நிறுத்துகிறார்கள். அவர்களை இனங்காணுங்கள், அவர்களை தட்டிக் கொடுங்கள். பரிசுகளை மாத்திரம் கொடுத்து அவர்களை பாராட்டு என்கின்ற விடயத்தோடு நிறுத்திவிடாமல் தொடர்ந்து அவர்களை தட்டிக் கொடுங்கள், உற்சாகப்படுத்துங்கள், ஊக்கப்படுத்துங்கள். எங்கள் பிரதேசத்தின் கல்வி நிலை இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் நல்ல விளைவுகளை தருவதாக அமையும் என்கின்ற விடயத்தை கல்வி நிலை தொடர்பாக உங்கள் சிந்தனைக்கு தந்து இறுதியாக இன்றைய ஜும்மாவின் பின்னர் இந்த பள்ளி வாயிலே எனது காத்தான்குடி பள்ளிவாயல்கள் முஸ்லீம் நிறுவனங்கள் சம்மேளனத்தில் கூட்டு ஜகாத் நிதியத்தினால் கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்ற வீட்டு திட்டம் கையளிக்கப்பட இருக்கின்ற அந்த அந்த இஸ்லாமிய சகோதரர்களை அருள்மறை அல்குர்ஆன் குல்மி தம்பாலிமின் சதக்கத்தல் சுத்தகிரும்பத்து தக்கியின்பியா, நீங்கள் செல்வந்தர்களிடமிருந்து ஜகாத்தை பெற்று ஏழை எளியோருக்கு வழங்குங்கள் என்று அருள்மறை அல்குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. முஹாஜ் அலி அல்லாஹுத்தாலான் அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்தை வசூலிப்பதற்காக அனுப்புகின்ற போது சொன்னார்கள், செல்வந்தர்களிடம் ஜகாத்தை உரிய முறைக்கிரகாரம் வசூலித்து ஏழைகளுக்கு வழங்குங்கள் என்று சொன்னார்கள். இதை அடியொட்டியதாக 2002 எங்கள் ஊரில் ஆரம்பிக்கப்பட்ட கூட்டு ஜகாத் நிதியம் 12 வருடங்களாக எங்கள் ஊரின் செல்வந்த பெருமக்களின் முழுமையான பங்களிப்போடு மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. பல படிமுறை வழிகண்டு வந்து இப்பொழுது 2.5 கோடி ரூபாய் வருடாந்தம் ஜகாத் நிதியாக சேகரிக்கப்படுகிறது. காத்தான்குடியை 6 வளையமாக பிரித்து சேகரிப்பு பணி, அந்த ஜகாத்தை விநியோகிக்கின்ற பணியை மிக சிறப்பாக சகல பள்ளி வாயில்களும் ஜும்மா பள்ளிகளின் தலைமைகளில் தலைமையில் மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இதுவரை 3500 குடும்பங்கள் பயன்பெற்றிருக்கின்றன. 1319 சகோதரர்கள் வீடு திருத்தத்திற்கான உதவியை பெற்றிருக்கிறார்கள். 527 வனக்கூடங்கள் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றன. 836 பேர் தொழில் உதவி பெற்றிருக்கிறார்கள். 360 சகோதரர்கள் கடன் நிவாரணம் பெற்றிருக்கிறார்கள். 208 குடும்பங்கள் வாழ்வாதார உதவி பெற்றிருக்கிறது. 50 முழுமையான வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றன. 237 கிணறுகள் நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு 3500 மேற்பட்ட எங்கள் ஊரைச் சேர்ந்த தகுதியானவர்கள் இனங்காக கட்டி உதவி செய்யப்பட்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, இதனால் எங்களுடைய விடயங்கள் முடிந்து விட்டுவிடக் கூடாது. ஏனென்றால் பள்ளிவாயில் நிர்வாகத்தில் பங்கெடுக்கின்ற காரணத்தினால் எல்லா சகோதரர்களும் அதிகமான விண்ணப்பங்களை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். யாரை எதற்கு முன்னுரிமைப்படுத்துகின்ற நிலைமை என்று உருவாகி இருக்கிறது. எனவேதான் வயது, பெண் பிள்ளைகள், கட்டணை இதையெல்லாம் முன்னிலைப்படுத்தித்தான் பள்ளிவாயல்கள் விண்ணப்பங்களை பரிசீலனை செய்து சம்மேளன ஜகாத்திரியத்துக்கு அவைகளை சமர்ப்பிக்கிறார்கள். எனவே நாங்கள் கொடுத்த அல்லாஹ்வுக்காக இஸ்லாத்தின் பிரதான கடமைகளில் ஒன்றான ஜகாத்தை மிக அழகாக செய்ய வேண்டும் என்கின்ற எங்களுடைய எண்ணங்கள் நல்ல வெற்றிகளை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றன. அதன் விளைவுதான் ஜகாத் வீட்டு திட்டம் அழகாக 20 வீடுகள் இருக்கின்றன. இந்த வீடுகளை கட்டுவதின் இலக்குகள் நோக்கம் இரண்டாக இருக்கிறது. ஒன்று, வீடத்தை திருமணத்தை ஊக்குவிப்பதும், புதிதாக இஸ்லாத்துக்கு வருகின்ற சகோதரர்களுக்கு இருக்கிற வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தல் என்கின்ற இரண்டு இலக்குகளை மையப்படுத்தி இந்த ஜகாத் கூட்டத்திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. அந்த வகையில் தான் ஏற்கனவே முதலாம் கட்டமாக 12 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு ஏற்கான சொன்ன இரண்டு நிபந்தனைகளுக்கு உட்பட்ட சகோதரர்கள் வசித்து வருகிறார்கள். இரண்டாம் கட்டமாக கட்டி முடிக்கப்பட்ட 8 வீடுகள் ஜும்மாவின் பின்னர் கையளிக்கப்பட இருக்கிறது. 6 சகோதரர்கள் அதை பொறுப்பேற்க இருக்கிறார்கள். 2 வீடுகள் சம்மரன் நலன்புரி அமைப்புக்கு எங்கள் ஊரை நாடி வருகின்ற மாற்று மத சகோதரர்களை அரவணைத்து, அவர்களை ஆசீர்வதித்து, அவர்களின் இன்ப துன்பங்களில் பங்கெடுத்து, அவர்களின் கஷ்டத்தை போக்குவதற்காக வேண்டி அயராக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பு தான் சம்மர் நலன்புரி அமைப்பு என்கின்ற பெயரினால் மாற்று மத சகோதரர்களின் நலன் பெறுகின்ற அமைப்பு. மிக அழகாக இவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களிடம் இந்த 2 வீடுகளும் கையளிக்கப்பட இருக்கிறது. இவர்கள் புதிதாக இஸ்லாத்துக்கு வருகின்ற சகோதரர்களுக்கு அந்த வீடுகளை கையளிக்க இருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் கொடுக்கின்ற 1000 ரூபாய் பணம் இந்த 2.5 கோடியை தாண்டி செல்கிறது. இன்னும் உங்களுடைய ஜகாத்தை அதிகரியுங்கள். இது இதுவரைக்கும் சென்ற ரமலானில் ஜகாத் பணத்திற்காக ரசீத் பெற்றவர்கள் பணம் கொடுக்காத நிலையும் இருந்து கொண்டிருக்கிறது. தயவு செய்து உங்கள் பணத்தை மிக அவசரமாக அந்த ஜகாத் நிதியத்திற்கு உங்கள் பள்ளிவாயில் ஊடாக செலுத்தி இந்த ஜகாத் கூட்டு ஜகாத் திட்டம் இன்னும் மிக சிறப்பாக எங்கள் ஊர்களில் நடைபெறும், எங்கள் ஊரில் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு செல்வம் படைத்த எல்லா கணவந்தர்களும் உதவி உற்பத்தியாக இருப்போம். ஏனென்றால் எங்கள் நாட்டில் பொருளாதாரமும் அறிஞர் பெருந்தகைகளும் இணைந்தால் நாங்கள் முன்னெடுக்கின்ற பணி சிறப்பாக இருக்கும் என்பதற்கு எங்களை விட்டு மறைந்த நல்லி மகாஜியார் அவர்கள் மிகப்பெரிய உதாரணமாக திகழ்கிறார். அவரிடம் பணம் இருந்ததை அறிவு இருக்கவில்லை, ஆனால் அறிஞர்களை அழைத்தார், என்னுடைய பணத்தை தருகிறேன், உங்களை பயன்படுத்துங்கள், அறிவு பரம்பரை உருவாக்குவோம் என்று பேருவலையில் வித்திட்ட கலிமியா கலாபுரம் இன்று இந்த நாட்டில் கல்வி தாகத்திற்கு தீனி போட்டுக் கொண்டிருக்கிறது. அவருடைய பொருளாதாரத்தை அவர் கல்விக்காக செலவழித்தார், தன்னுடைய சமூகத்திற்காக செலவழித்தார். எப்பொழுது பொருள் வளம் படைத்த செல்வந்த பொதுமக்களும் நல்லெல்லம் படைத்த நல்ல சிந்தனையாளர்களும் ஒன்றுவார்களோ அந்த சமூகம் நல்ல பல வெற்றிகளை எதிர்காலங்களில் பெறலாம் என்கின்ற விடயத்தை இறுதியாக இன்றைய குத்துபாவின் சிந்தனையாக உங்களுக்கு தந்து என்னுடைய குத்துபாவை நிறைவு செய்கிறேன். வாசிருந்தா வாடா அனைவரும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.